இன்றைக்கு இந்த மாலை வேளையிலும் கூட, இன்றைக்கு நாம் காலையில் தியானித்த வாக்குத்தத்த செய்தியிலிருந்து அடுத்த ஒரு பகுதியை நாம் தியானத்திற்கு எடுத்துக் கொள்ளப் போகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்திலிருந்து பல பிரிவுகளாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். இப்பொழுதும் இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது.
இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை நமக்கு கொடுத்தார். அதிலிருந்து நாம் தொடர்பாக ஒவ்வொரு மாதத்திலும் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகள் என்று நாம் தொடர்பாக தியானித்து வருகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை என்ற விதத்தில் நாம் சங்கீதத்தில் 133வது சங்கீதத்திலிருந்து நாம் இன்றைக்கு காலையிலும் தியானிச்சோம். மறுபடியும் இந்த மாலை நேரத்திலும் அதே சங்கீதத்தை மீண்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 133.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை இன்பமுமானது
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு
அவனுடைய தாடியிலே வடிகிறதும்
அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான
நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும்
சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும்
பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது
அங்கே கர்த்தர்
என்றென்றைக்கும்
ஆசீர்வாதத்தையும்
ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.
இன்றைக்கு காலை ஆராதனையிலே வராதவர்களுக்காக நான் காலையில் சொன்ன சில விஷயங்களை ரீகால் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த மாலை செய்திக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை இதன் அர்த்தம் புரியாமல் இருக்கலாம். இது தாவீது பாடின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம். உண்மையா சொல்லப்போன ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். இது சின்ன சங்கீதம். பைபிள்லேயே ஒரு 3 வசனம் அடங்கிய ஒரு சின்ன சங்கீதம். ஆனால் பெரிய விஷயம் அடங்கின ஒரு சங்கீதம். இது சின்னதா இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம் இதில் அடங்கியிருக்கு சங்கீதத்தில்தான். அப்ப இந்த சங்கீதத்தை சாதாரணமாய் படிக்கிறவர்களுக்கு இது உண்மையா புரிய முடியாது. அதாவது ஒரு மனுஷனுடைய தலை அறிவிலே நாலட்சில இதை படிச்சோம்னா, 6th sense படிச்சோம்னா இது ஒண்ணுமே புரியாது, கண்டிப்பா புரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல கொடுக்கப்பட்டது எல்லாமே தீர்க்க தரிசனமாய் மறைபொருளாய் சொல்லப்பட்ட விஷயம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லிவிட்டு அதை கம்பேர் பண்ணுவதற்கு அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல இந்த ஆசீர்வாதம் என்ன, இந்த மாதத்தின் ஆசீர்வாதம், இதில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். இதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்தென்றைக்கும் கர்த்தர் அங்கே எந்தென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இரண்டு விதமான காரியம். கர்த்தருடைய இந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் எந்தென்றைக்கும் நிரந்தரமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஒருவன் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கையில வறட்சி என்பதே கிடையாது. எந்தென்றைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இது முதல் காரியம். இரண்டாவது, அங்கே ஜீவன் உண்டாயிருக்கும். ஜீவன் உண்டாயிருக்கா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜீவன் உள்ளவர்கள். ஜீவன் உண்டாயிருக்கும் என்பது என்ன என்றால், இன்னைக்கு உலகத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் செத்த நிலைமையில் இருக்கிறார்கள். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனுஷன், அவன் உலகத்தில் அவனுக்கு நாசியிலே சுவாசம் இருந்து உயிருள்ளவனாக இருந்தாலும் ஆத்மாவிலே செத்தவன். ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் மேல் இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகிறது. இவர்கள் போகிற இடத்தில் எல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், செத்த ஆத்மாக்கள் ஜீவன் பெறுகிறார்கள். அதனாலதான் அங்கே ஜீவன் உண்டாயிருக்கும் இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தர் சொல்றார். இது எப்படி வருகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒருமித்து சகோதரர் ஒருமித்து வாசப்படுகிற இடத்தில் இது நடக்குது. இதுல என்ன தெரிகிறது என்றால், நான் இன்னைக்கு காலையில் விவரமா சொன்னேன், இப்ப நான் ஷார்ட்டா சொல்றேன். தேவ பிள்ளைகள், இங்கு சகோதரர் என்று சொல்லுவது தேவ பிள்ளைகளை குறிக்கும். தேவ பிள்ளைகள் என்றால் ஒரு குறிப்பிட்ட சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிறதான தேவ பிள்ளைகள். அதான் நான் வந்து யூனிவர்சல் சர்ச் சொன்னேன். இன்னும் சொல்ல போனா இன்விசிபிள் சர்ச். சர்ச் என்பது ரெண்டு சர்ச், இன்னைக்கு எல்லாருடைய கண்களிலும் தெரிகிறதெல்லாம் விசிபிள் சர்ச் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு, நிறைய ஊழியக்காரர்களுக்கும் சரி, தெரியறதெல்லாம் விசிபிள் சர்ச் மட்டும் தான் தெரியுது. தான் கண்ணு முன்னால் காணப்படுகிற பில்டிங், தனக்கு முன்னால் இருக்கிற ஒரு கூட்டம், அது தன்னுடைய சபை, தன்னுடைய மந்தை, தன்னுடைய ஆத்மா, தன்னுடையது, தன்னுடையது, தன்னுடையதுன்னு ஒரு சின்ன வட்டம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசிபிள் சர்ச். ஆனா நான் சொல்லுகிறது விசிபிள் சர்ச், நான் சொல்ல இன்விசிபிள் சர்ச் சொல்றேன். அதாவது நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் காணப்படுகிற ஒரு சபை. இதுதான் உண்மையாகவே கர்த்தருடைய மந்தை. புரியுதல்? இதான் கர்த்தருடைய மந்தை. என் மந்தை அப்படின்னு கர்த்தர் சொல்வது இந்த ரிவைவல் சர்ச் மட்டும் கிடையாது. என் மந்தை அப்படி சொல்லுது உலகம் முழுவதிலும் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன செய்யறார், என் மந்தை அப்படின்னு கூப்பிடுறார். அதுதான் இன்விசிபிள் சர்ச். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா யூனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை. அப்ப இந்த சபை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த சபையானது உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த சபையின் அங்கத்தினர்கள். அப்ப இந்த சபை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துலதான் ஒரு மனதை கர்த்தர் கேட்கிறார். இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம இந்த இடத்துல பக்கத்தில் எத்தனையோ சபை இருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாஸ்டர் பார்த்து நம்ம முறைக்க கூடாது, இன்னொரு சபை விசுவாசியை பார்த்து நம்ம முறைக்க கூடாது. நமக்கு வந்து ஒருவன் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையானால் அவன் நமக்கு சகோதரன். அவன் எந்த சபையில் இருந்தாலும் சரி, அவன் எந்த ஊழியத்தில் இருந்தாலும் சரி, அவன் நமக்கு சகோதரன். அப்ப அவங்களை நம்ம வந்து விரோதியாக அல்லது கசப்பு மனப்பான்மையோடு பார்க்கக்கூடாது. சில நேரத்தில் அவர்கள் செய்கிற சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கும் இல்லையா. நம்முடைய போக்கு வேறமா இருக்கும், அவங்களுடைய போக்கு வித்தியாசமா இருக்கும், அது நமக்கு ஒத்து வராததா இருக்கும். அதனால நம்ம அவங்கள விரோதியா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவரை நம்ம விரோதியா கசப்பு எண்ணத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ அவங்க சில காரியங்கள் தப்பு இருக்கலாம், ஆனா அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், அவர்களுக்காக நம்ம உதவி செய்யலாம், அவர்களை சரியான பாதையில் வருவதற்கு நம்ம முயற்சி செய்யலாமே தவிர விரோதியாக என்னைக்குமே பார்க்கக்கூடாது. இந்த சுபாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிற யார் மேலேயும் கசப்பு, யார் மேலேயும் எரிச்சல், யார் மேலேயும் கோபம் இப்படி எதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம மேல அபிஷேகத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவார். புரியுதல்? அபிஷேகம் அதிகரிக்கும். அதனாலதான் இன்னைக்கு நான் காலையில் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை அதிகரிக்கிற விஷயம் கெடுக்கிற விஷயம். அதில் பார்க்கும்பொழுது இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அங்கு அவர் நடுவில் நான் இருக்கிறேன்னு இயேசு சொன்னார். அது கர்த்தருடைய சம்பவம். கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு மனதை கனம் பண்றாரு. அதே நேரத்தில் இந்த கசப்பு எரிச்சல் கோபம் என்பது அபிஷேகத்திற்கு எதிர்மறையான விஷயம். அதையும் நம்ம வாசிச்சலாம். எபேசியருக்கு எழுதுற நிருபம் 4:30-32 காலையிலே வாசிப்போம். இப்ப திரும்பி வாசிப்போம்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள்.
சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும்
மன உருக்கமாயும் இருந்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
அப்போ இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாத ஒரு நபராக இருந்தால்தான் அபிஷேகம் நம்ம மேல தங்கியிருக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தி இருந்தோம்னா அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில தங்காது. அப்ப இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றாலும் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. எது துக்கப்படுத்துது? சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இது எல்லாமே கசப்பில் இருந்து வெளிப்படுகிற சுபாவங்கள். இந்த அஞ்சுமே கசப்பின் வெளிப்பாடுதான். கசப்பை கொஞ்ச நேரம் நீங்க மனசுல அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, கோபம் வரும். அந்த கோபத்தை கொஞ்ச நேரம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, மூர்க்கம் வரும். மூர்க்கத்தை கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணுங்க, கூக்குரல் வரும். கூக்குரலை கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணுங்க, தூஷணம் ஆயிடாது, தூஷிக்க ஆரம்பிப்போம். அப்போ இது எல்லாமே கசப்புல இருந்து புறப்படுகிற காரியம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த கசப்புகள் இது ஆவியானவரை துக்கப்படுத்தும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னிங்க. யாராவது உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் வேதனைப்படுத்தி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னா அவங்களை மன்னிச்சிருங்க. புரியுதா? மன்னிச்சிருங்க. கசப்பு வைக்காதீங்க, கசப்பு வைக்க கூடாது. நம்மளை வந்து சிலர் வேதனைப்படுத்தலாம், மனசு நோகடிக்க முடியும், பேசலாம், இன்சல்ட் பண்ணலாம், ஏதோ தெரியாம சொல்லிட்டு போயிட்டாங்க, விட்டுருங்க. புரியுதுவா? அதெல்லாம் நமக்கு மனசுல வச்சோன்னு வச்சுங்களேன், நம்ம அபிஷேகத்தை நம்ம இழந்துருவோம். இதில் நான் வந்து அனுபவத்தோடு தான் சொல்றேன். புரியுதா? சில நேரத்தில் வந்து நம்முடைய மனசு நோகடிக்க முடிய சில நேரத்தில் பேசுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அதை நம்ம வந்து மனசுல வச்சுட்டு இருந்தோம்னா அவங்க மேல கசப்பு வரும், மெயினாக நம்ம பாதிக்கப்படுவோம். அப்ப கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிச்சுட்டுறோம், ஏதோ அறியாம சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம அதை பெருசுப்படுத்தாவிட்டா நம்ம அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக இருக்கும். அப்ப இந்த நேரத்திலும் இதைத்தான் நம்ம செய்யணும். இன்றைக்கு ஒரு மனம் என்கிற விஷயத்திலே நம்ம நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்றேன் பாருங்க. சபை அல்லது தெய்வ பிள்ளைகள் என்பது என்னைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்னைக்குமே விரோதமாக இருந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதுற நிருபம் 6:2 வாசிக்கலாம்.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து
இப்படியே
கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். தேவ பிள்ளைகள் இதை செய்யணும். யாருக்கோ என்னமோ நடக்கிறது, யாரும் எப்படியோ போறாங்க அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. ஒருத்தருடைய பாரத்தை இன்னொருத்தர் சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது, அதை நம்ம நிறைவேற்றணும். இது அதுக்கு எப்படி இந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுனா என்ன பாருங்க. அதுக்கு முந்தின வசனம் சொல்ல, முதல் வசனத்தை படிப்போம்.
சகோதரரே, ஒருவன்
யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால்
ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு
அப்படிப்பட்டவனை
சீர்பொருந்த பண்ணுங்கள்.
நீயும்
சோதிக்கப்படாதபடிக்கு
உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க வந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுனா என்ன அப்படி கேட்டீங்கன்னா, சகோதரன் ஒருவன் ஒரு தேவ பிள்ளை ஒரு குற்றம் செய்து அகப்பட்டால் நீங்க என்ன செய்யணும்? சாந்த குணமுள்ள ஆவியோடு அவர்களை சீர்பொருந்த பண்ணுங்க. நீ தப்பு செஞ்சுட்டே அவங்களை போட்டு அடிச்சு அவங்களை வேதனைப்படுத்த கூடாது. அதே நேரத்தில் அவர்களை குறித்து தூஷித்து அவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்த கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் செஞ்சிடறாங்க. ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அதை போட்டு பெருசு பண்ணி ஆவோன்னு கேவலப்படுத்துறதுதான் அதிகமா செய்யறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஆவிக்குரியவன் அப்படி இருக்க மாட்டான். ஆவிக்குரியவன் அவங்கள சாந்த குணமுள்ள ஆவியோடு அவள் அப்ரோச் பண்ணுவான். சரி, உன் வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வந்துருச்சு, உன் வாழ்க்கையில ஒரு தப்பு வந்துருச்சு, உன் வாழ்க்கையில குறை வந்துருச்சு. ஆவிக்குரியவன் எப்படி இருப்பானா, சாந்த குணமுள்ள ஆவியோடு அவனை சீர்பொருந்த பொருட்டு அவனை மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்கி நிக்கிறதற்கு, மறுபடியும் அவன் பலப்படுவதற்கு, மறுபடியும் அவன் பழைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருவதற்கு அவன் உதவி செய்கிறவனா இருப்பான். இதுதான் ஆவிக்குரியவன். அப்ப நீயும் நீ அப்படி மத்தவங்களையும் தூக்கி விடு, நீயும் எந்த ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கிற. இதுதான் ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமக்கிறது. உண்மையா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருக்குமானால் நான் சொல்றேன், உங்க மேல அபிஷேகம் ஸ்பெஷலா இருக்கும். பல மணி நேரம் ஜெபிச்சு நம்ம அபிஷேகத்தை வாங்கிட்டு கடைசியில் 4 பேரை தூஷிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஓட்ட பாத்திரத்தில் ஊத்துற மாதிரி ஆயிடும். எவ்வளவு நேரம் வாங்குற அபிஷேகம் ஒண்ணுமில்லாம வீடா போயிடும். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல சுபாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்க கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும், கொஞ்ச நேரம் கர்த்தரோடு இருக்கிறனா இருந்தாலும், நீங்கள் பெற்றுகிற அபிஷேகம், நீங்க ஆராதனைக்கு வர்றீங்க, அந்த 2 மணி நேரம் உட்காரீங்க, 3 மணி நேரம் உட்காரீங்க, அந்த அபிஷேகம் உங்கள் பாத்திரத்தில் நிரம்பி இருக்கும், வேஸ்ட் ஆகாது. ஏன்னா கர்த்தர் என்ன, இதுதான் அபிஷேகம்ன்றார். அப்ப இதுதான் ஒரு மனம், இதுதான் ஒருத்தருடைய பாரத்தை இன்னொருத்தர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற அனுபவம். இதுதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதுலதான் இந்த அபிஷேகம் வரும். இன்னைக்கு காலையில சொன்ன மிக முக்கியமான ஒரு காரியத்தை இப்ப நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன். இப்ப இந்த இடத்துல அபிஷேகம் என்று சொன்னேன். இது எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ஆரோனை தாவீது எழுக்கிறார் இல்லையா, இந்த சப்ஜெக்ட்ல வந்து திடீர்னு ஆரோன் எழுக்கிறார். ஆரோன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியன் இல்ல, பிரதான ஆசாரியனை இங்கே மென்ஷன் பண்றார். இந்த ஆரோனுக்கு ஒரு அபிஷேகத்தையிலும் அவருடைய தலையிலே ஊற்றப்பட்டது. எப்போ அவர் பிரதான ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 3 விதமான அபிஷேக தைலங்கள் ஊற்றப்பட்டது. ஒன்று ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணாங்க, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணாங்க, தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணாங்க. ஆனால் அந்த அபிஷேகம் 3 வகைப்பட்டது. ஆனால் 2 அளவிலே கொடுக்கப்பட்டது, 2 அகலவு. இதுல பாத்தீங்கன்னா சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல குப்பியை கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணிதான் இருக்கும். சாமுவேல் வந்து சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல குப்பி அதை கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணான். ஆனா அதே சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் அனுப்பும் பொழுது தைல கொம்பை எடுத்துட்டு போனான் இருக்கும். புரியுதுல, கொம்பு எடுத்துட்டு போன, கொம்பு அபிஷேகம், கொம்பு என்பது பெரியது. அப்போ அதுல அபிஷேகம் நிறைய தைலம் இருக்கும். அப்ப சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற, 2 விதமா கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க சொல்லப்படுறது சவுலுக்கு கொடுக்கப்பட்ட குப்பி அபிஷேகமும் கிடையாது, தாவீதுக்கு சொல்லப்பட்ட கொம்பு அபிஷேகமும் கிடையாது. இது அதை விட வேற ஒரு லெவல். ஏன்னா இந்த லெவல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அவன் தலையிலே ஊற்றப்பட்டு அது அப்படியே முகத்தில் அப்படி வழியுது, தாடியில வழியுது, வழிஞ்சு வழிஞ்சு அவனுடைய அங்கியெல்லாம் நினைக்குது. அப்ப எவ்வளவு ஊத்தப்பட்டிருக்கும்? குப்பியில ஊத்தினா அப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கொம்புல ஊத்தினாலும் அப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த இடத்துல இங்க சொல்லப்பட்ட அபிஷேகம் என்ன என்பது மெஷர் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆரோனும் லிட்டரல் ஆரோன் கிடையாது. அதை நான் காலையிலையும் சொன்னேன், இப்ப ஜஸ்ட் காலைல வராதவங்களுக்காக சொல்றேன். எபிரேயர் 4:14 வாசிங்க. அப்ப அந்த ஆரோன் யார் என்பது உங்களுக்கு தெரியும். 4:14,
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம்.
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி சென்ற இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியன். அப்போ பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு ஒரு அபிஷேகம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லிட்டல் ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கிடையாது. இது தலையில ஊற்றப்பட்டு தாடி வழியாய் அங்கியெல்லாம் நினைக்கிதுன்னு போட்டிருக்கு. அப்ப இது வந்து மகா பிரதான ஆசாரியனாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம். அதைத்தான் இந்த இடத்துல ஆரோன் அப்படின்ற பேர்ல ப்ராஃபட்டிக்கா தாவீது எழுதுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜாவின் அபிஷேகம் இருந்துச்சு, தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இருந்துச்சு, ஆசாரி அபிஷேகம், மூணுமே அவர் ஒரே ஆளுக்குள்ள மூணு இருந்துச்சு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட சாதாரணமா தாவீது கொடுக்கப்பட்டது போல கிடையாது, சவுலுக்கு கொடுக்கப்பட்டது போல இல்ல, அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அளவில்லாமல், வித்தவுட் மெஷர், அளவே கிடையாது. அதையும் நம்ம ஒரு வசனத்தை வாசிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:34 வாசிங்க, அங்க அதை நீங்க பார்க்க முடியும். 3:34,
தேவனால் அனுப்பப்பட்டவர்
தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்.
தேவன் அவருக்கு
தமது ஆவியை
அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்.
இதுதான் இங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். புரியுதுங்களா? இந்த 133 சங்கீதத்திலே தாவீதின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை யோவான் ஸ்நானகன் வாயினால் அங்க கேட்கிறோம். யோவான் ஸ்நானகன் தான் சொல்றாரு, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவே கிடையாது. அதனாலதான் அது தலையில ஊற்றப்பட்டு தாடியில வடிஞ்சு அது அங்கியெல்லாம் நினைக்குது. அதனாலதான் அளவில்லாத அபிஷேகம். அப்ப இன்றைக்கு இந்த கடைசி கால சபைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அல்ல, சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அல்ல, அளவில்லாத ஒரு அபிஷேகம். இன்னும் சொல்ல போனா ஆரோனு மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் லிட்டரலா என்ன அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் ஊற்றப்படுவது கர்த்தருடைய சித்தம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க, வேறொரு அபிஷேகம் அல்ல. இன்னைக்கு நீங்க பல பேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ எலியா பயங்கரமான அபிஷேகம் பெற்ற வானத்தில் அக்கினி இறக்கிறான், மோசே கண்மலையை பார்த்து பேசுற செங்கடல பிளந்தான், எலிசா மரித்தவர்களை எல்லாம் உயிரோடு கூட எழுப்பினான், இவங்களெல்லாம் பெரிய பெரிய ஹீரோவா நம்ம பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகத்துக்கு முன்னால வரும்போது எலியாவும் கிடையாது, ஏனோக்கும் கிடையாது, சாமுவேலும் கிடையாது, மோசையும் கிடையாது, இவங்கெல்லாம் பக்கத்திலேயே வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எதற்குமே ஒப்பானது கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் ஒரு லிமிட்டட் பிளஸிங் தான், லிமிட்டட் அனாயிட்டிங் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அன்லிமிட்டட், எல்லாருக்குமே லிமிட்டட். பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாருக்குமே ஒரு அளவு தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்டதுதான் நிறைவான அபிஷேகம், அதுதான் அன்லிமிட்டட், அவ்வளவு அபிஷேகம். அப்ப இந்த அபிஷேகம் தலையிலே ஊற்றப்பட்டு அதே அபிஷேகம் தான் தாடி வழியாய் வந்து அதே அபிஷேகம் தான் அங்கேயே நினைச்சிருக்குது. அப்ப தலை சபை தலை என்பது சபைக்கு தலையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இந்த தலைக்கு கீழே இருக்கிற இந்த உடம்பு என்பது சரீரமாகிய சபையை குறிக்கும். அப்ப கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் சபைக்கு வந்து விட்டது. அதுதான் பெந்தேகோஸ்த நாள்ல நடந்துச்சு. இதை காலையில் இதை விவரமா சொன்னேன், இதை ஷார்ட்டா சொல்லிட்டேன். பெந்தேகோஸ்த நாளிலே அந்த 120 பேர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அப்படியே கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அவர் செய்தது போலவே இவங்க அற்புதத்தை செஞ்சாங்க, அவரை போலவே சப்பானியை எழுப்பினாங்க, அவரை போலவே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க, அவரை போலவே செஞ்சாங்க. இன்னொரு லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மேலேயே செஞ்சாங்க இல்லையா. இயேசு கிறிஸ்து அந்த முதல் அபிஷேகத்தை இவங்க பெற்ற உடனே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றான், ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் அந்த பெந்தேகோஸ்தால ரட்சிக்கப்பட்டாங்க, ஜீவன் உண்டாச்சு, அங்கே ஆசீர்வாதமும் ஜீவன் உண்டாகும். 3000 பேருக்கு லைஃப் கிடைச்சது டக்குனு, 3000 செத்த ஆத்துமாக்கள் டக்குனு உயிர் பெற்றுச்சு. காரணம் என்ன? பேதுருடைய சாதனை கிடையாது, அபிஷேகம் இல்லையா. இப்ப அந்த அபிஷேகம் பாருங்க, ஒரு நிமிஷத்துல 3000 பேருக்கு ஜீவனை கொடுத்துச்சு. இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலுக்காக கர்த்தர் சபைகளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். சபைன்னு சொல்றது நான் ஐயம் மட்டும் இல்ல, ஓவரால் எழுப்புதலுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதலுக்கு தேவை ஒரு மகா பெரிய பின்மாறி காலத்து மழை அவசியம். சும்மா கொஞ்சம் அபிஷேகத்தை பெற்று நான் அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு வைத்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு காலத்தை ஓட்டோம்னா இன்னும் 1000 வருஷம் ஆனால் இயேசு கிறிஸ்து வர மாட்டார், வர முடியாது. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்கு இன்றைக்கு பலத்த கிரியைகள் நடக்க வேண்டும், அதற்கு சபை ஆயத்தமாகணும், அதற்கு தாகமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் தேடுறாரு, அதற்கு கிரயம் செலுத்த ஆயத்தமா இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் தேடுறாரு, அதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் தேடுறாரு. அதற்கு உண்மையாய் அர்ப்பணிக்கிறவர்கள் மேல் அந்த அபிஷேகம், கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் இறங்கி வரும். அது பெரிய காரியங்களை செய்யும். அந்த 120 பேரும் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள் சொன்னவுடனே 10 தங்களை அர்ப்பணிச்சாங்க. 10 அவங்க வீட்டுக்கு போல, 10 அவங்க சாப்பிட போல, 10 அவங்க சொந்த வேலை கவனிக்கல, 10 டோட்டலா அவங்க அர்ப்பணிச்சாங்க. அந்த 10 டோட்டலா அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலத்தை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு அசைந்தல உட்கார்ந்தா, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ள வந்த உடனே அந்த தலையிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் தாடியின் வழியாய் அங்கியை முதல் முதலாக நினைச்சது. அன்னைக்குதான் பெந்தேகோஸ்த நாள்ல அந்த அங்கிக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கி வந்துச்சு, தலையில இறங்கி வந்துச்சு. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் பின்மாறி கால மழைக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்ய சொல்றார். இன்றைக்கு மீண்டும் அந்த எண்ணெய் சபைக்குள்ள வரப்போகுது, அதே சேம் அனாயிட்டி வரப்போகுது. அதுக்கு தேவ ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். சின்சியர் ஆயத்தமானால் ஆயத்தமாக்கப்பட்டவர்களை கர்த்தர் கண்டிப்பா அனாய்ட் பண்ணி கர்த்தர் அவங்கள யூஸ் பண்ணுவார். அது எல்லாத்துக்குமே அடிப்படை காரியம், நமக்கு ஒரு தாக வேணும். அபிஷேகத்தை குறித்து நீங்க எங்கெல்லாம் பைபிள்ல படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் தாகத்தை தான் பேசுவார். பைபிள் படிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37 வாசிக்கலாம்.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே
இயேசு நின்று
சத்தமிட்டு
ஒருவன் தாகமாயிருந்தால்
என்னிடத்தில் வந்து
பானபண்ண கடவன்
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் கொஞ்சம் தொடர்ந்த முடியுமா? தாம் அடைய போகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், அபிஷேகத்தை குறித்து சொல்றார். சரி, ஏசாயா 55:1 வாசிக்கலாம்.
தாகமாயிருக்கிறவர்களே,
நீங்கள் எல்லாரும்
தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து
வாங்கி சாப்பிடுங்கள்.
நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்.
ஆமா, போதும். இப்ப பாருங்க, இந்த அபிஷேகம் என்று கர்த்தர் சொல்லும் போதெல்லாம் தாகத்தை தான் மென்ஷன் பண்றாரு. இன்றைக்கு தேவை, இந்த கடைசி நாட்களில் ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் நமக்கு அவசியம். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் பார்க்கும்போது இது ரொம்ப ரேரான விஷயம். நான் காலையில் சொன்னேன், சபையின் காலங்கள் என்று இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 பாத்தீங்கன்னா 7 சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் இருந்துச்சு. அந்த 7 சபைகளுக்கு அன்றைக்கு ஆசியாவில 7 சபைகள் இருந்துச்சு. அந்த 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், அது வெறும் அந்த நாட்களில் இருந்த சபைகளுக்கு மட்டுமல்ல, அது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காலங்களை குறிக்கும். அதுல சொல்லப்பட்ட எபேசு சபை, முதல் சபை இது வருது, எபேசு சபை வருது இல்லையா 2 அதிகாரத்தில். அந்த எபேசு சபை எதை குறிக்கிறது என்றால், முதல் சபை ஆதி சபையை குறிக்கும். அந்த ஆதி சபை ஆரம்பத்துல நல்ல கிரியை செய்து, அந்த எபேசு சபைக்கு படிச்சு கொடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் நல்ல கிரியை செஞ்சாங்க, நல்ல ஒர்க் பண்ணாங்க, நல்ல எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. அவருடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் கர்த்தர் அழகா சொல்லிட்டு வர்றார். கடைசியில அந்த முதல் நூற்றாண்டு முடியறதுக்குள்ள ஆதியிலே கொண்டிருந்த அன்பில் இருந்து அவர் தனிச்சு போயிட்டாங்க. அதனாலதான், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு பண்றாரு. அப்படியே சபையின் காலங்கள் இந்த 20 நூற்றாண்டு வரைக்கும், முதல் நூற்றாண்டிலிருந்து 20 நூற்றாண்டு வரையிலும் சபையின் 7 சபையின் காலங்கள் கடந்து வருது. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது 7 சபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது கடைசி சபை லவோதிகேயா சபையின் காலத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த லவோதிகேயா சபையின் காரியம் என்னன்னா, குளிரும் அல்ல, அனலும் அல்ல, வெதுவெதுப்பான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு டான்ஸ் கிரவுண்ட்ல போட்டு அப்படி டான்ஸ் எல்லாம் பாடி பார்த்தா பயங்கர எழுப்புதல் மாதிரி தெரியும். ஆனா பார்த்தா உள்ள போய் பாத்தீங்கன்னா தனியா அவங்க ஜம் முடிச்சுட்டு வந்து குளிரா கிடப்பாங்க. ஆனா வெளியில பார்த்தா குளிரா இருக்கிற மாதிரி தெரியாது, அனலா தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா அது குளிரா இருக்கும். குளிரும் இல்ல, அனலும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு வெதுவெதுப்பான காலத்திலே இன்றைக்கு சபை போயிட்டு இருக்கு. இதுதான் கடைசி சபையின் காலம். இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு கூட்டம், தாகம் உள்ள ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார், ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட். ஒரு கூட்டம் ப்ராஸ்பரிட்டி நோக்கி போகும், செழிப்பு. ஒரு கூட்டம் ஆட்டம் பாட்டம் இப்படி நோக்கி போகும். இன்னொரு கூட்டம் பணத்தை டெவலப் பண்றதுல அப்படி போகும். ஒவ்வொரு ஒரு பக்கம் போகும். ஆனா கர்த்தர் எல்லாத்துக்கும் நடுவில் தன்னிடத்துல தாகமா இருக்கிற சிலரை கர்த்தர் தேடுறார். இவர்களுக்கு நடுவிலே அபிஷேகத்தின் மேல் தாகம் உள்ளவர்களை கர்த்தர் தேடுறார். ஒருத்தர் பணத்தின் மேல தாகமா இருப்பாங்க, ஒருத்தர் பொருளின் மேல தாகமா இருப்பாங்க, ஒரு சபை இதுல தாகமா இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு போதகர் எதை போதிக்கிறாரோ அந்த சபை அந்த தாகத்துல தான் இருக்கும். ஒரு போதகர் வெறும் செழிப்பையே போதிச்சுட்டு அந்த சபை இருக்கிறவங்க எல்லாருமே பண ஆசை பிடிச்சவங்களதான் இருப்பாங்க. வேற வராது, அவங்க மைண்ட்ல வேற எதுவுமே வராது, வெறும் பண ஆசை மட்டும் தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து தெரியணும், ஒரு சபையை கர்த்தர் எப்படி கொண்டு போறாரோ அந்த அடிப்படையிலே தான் அதோடைய முடிவு இருக்கும். அப்ப இன்றைக்கு நான் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, தாகத்தோடு அவருடைய 2வது வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தம் பண்ணக்கூடிய எழுப்புதலின் தாகத்தோடு இருக்கிற சபைதான் ரொம்ப முக்கியம். அதுதான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிறது. ஏன் கேட்டீங்கன்னா, சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறணும், அதுதான் நடக்கணும். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறணும், ஒரு எழுப்புதல் வரணும். எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படணும். ஒத்துக்கிறீங்களா இந்த சப்ஜெக்ட்? இதுதான் உண்மை. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறாமல் இயேசு வரமாட்டார். புறஜாதிகளின் எண்ணிக்கை வர நிறைவேறணும்னா சும்மா ரெண்டு நாள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு நடக்காது. மொத்த மொத்தமா ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு எழுப்புதல் ஊற்றப்பட வேண்டும். அந்த எழுப்புதல் ஊற்றப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லமையாய் ஊற்றப்பட வேண்டும். அப்ப அதற்கு ஒரு கூட்ட தாகமுள்ள ஆத்துமாக்கள் எழும்ப வேண்டும். இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பண்ணார். இதைத்தான் அவர் சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்பாக சீஷர்களை ஒருமனமா இருங்கன்னு கடைசியில் அவங்களை இன்சிஸ்ட் பண்ணார். அப்ப நம்ம லைஃப்ல இன்றைக்கு சொல்றேன், தேவ சமூகத்தில் அபிஷேகத்திற்காய் நம்ம நிக்கணும். இன்னைக்கு காலையில நான் சொன்னதை இன்னும் கொஞ்சம் சிலர் ஆட் பண்ணி இப்ப சொன்னேன். இப்போ காலையில விட்ட ஒரு காரியத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப மறுபடியும் 133 சங்கீதத்திலே 3 வசனத்தை வாசிக்கலாம். 2-3 சேர்த்தையும் படிப்போம்.
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும்
அவனுடைய
அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும்,
முதலாவது அது நல்ல தைலத்திற்கும்,
அப்புறம் எர்மோன் மேலும்,
இரண்டாவது எர்மோன் மேலும்,
சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும்,
பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது, இதை நான் காலையில டச் பண்ணல, இந்த பாட்டை நான் காலையில் எடுக்கல, அதான் இப்ப நான் சொல்ல போறேன். முதலாவது அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியின் வழியாய் அங்கேயே நினைக்கிறதான நல்ல தைலம், அதை காலையில் பார்த்தா அது அபிஷேகம். ரெண்டாவது அது இன்னொன்னுக்கு கம்பேர் பண்ணப்படுது. அது ஒருமித்து நம்ம இருக்கும்போது ரெண்டாவது ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது. அது என்ன? எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும், பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. இந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிற அந்த ஒருமனப்பட்டு வரும் பொழுது செகண்ட் பிளஸிங் கொண்டு வைக்கிறார். இது என்னன்னா, எர்மோன் பர்வதத்தின் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்குகிற பனியை போல இருக்கிறது. அது என்ன பனி? அது என்ன? அது ஒரு பிளஸிங். பனி, அபிஷேக எண்ணெய், அது ஒரு பிளஸிங். பனி என்பது அது ஒரு பிளஸிங். இந்த பனி என்பது என்ன? வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32:2 வாசிக்கலாம். 32:1-2
வானங்களை செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே, என் வாய்மொழிகளை கேட்பாயாக, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள், புல்லின் மேல் இறங்குவது போல, என் வசனம் இறங்கும்,
இங்கே பார்க்கும் பொழுது பனித்துளிகள் என்றால் என்ன? பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்ப இந்த பனித்துளி என்கிற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேத வசனம். புரியுதா? வேத வசனம். தேவ பிள்ளைகள் ஒருமித்து நாம் கூடி வரும் பொழுது கர்த்தர் ஒரு பக்கத்தில் அபிஷேக எண்ணெயை ஊற்றுகிறார், இன்னொரு பக்கத்தில் தேவ பிள்ளைகள் ஒருமித்து வரும் பொழுது தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புகிறார். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. நம்ம லைஃப்ல மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்று அபிஷேகம், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. ரெண்டுதான் ரொம்ப முக்கியம், அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை. இது ரெண்டுமே தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்துக்குள்ள இருந்து கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல நம்ம மேல இறங்கணும். புரியுதுங்களா? இறங்கணும். தேவனுடைய வார்த்தை ஒருத்தருக்கு இறங்கி வருகிறது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க நினைக்கலாம், தேவனுடைய வார்த்தை அது என்ன இறங்கி வந்த என்ன சாதாரணம் தானே, என்ன பெரிய விஷயம் நினைக்கலாம். எழுதி கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் நம்ம கையில் இருக்குது. ஆனால் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை இந்த புத்தகம் நம்ம கையில் இருக்கிறதுனால வேத வசனம் நம்ம இறங்கி வருதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த புத்தகத்தை ரட்சிக்கப்பட்டவங்களும் படிக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களும் படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம், எதற்கு வேணாலும் படிக்கலாம். ஆனால் உங்கள் மேல் இந்த வேத வசனத்தை கையில் வச்சிருக்கிற உங்கள் மேல் வசனம் பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல இறங்குதான்றதான் முக்கியம். புரியுதா? இறங்கணும், வசனம் இறங்கணும். அதை உங்களுக்கு கிரீக்ல ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க பைபிள, ஒன்று லோகோஸ், இன்னொன்று ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீக் வேர்டு. இந்த லோகோஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுதப்பட்ட வார்த்தை. எழுதி வச்சிருக்கிறது கையில கொடுத்திருக்கிற, நம்ம கையில் இருக்கிற பைபிளுக்கு பேரு லோகோஸ். ரேமா அப்படின்ற வார்த்தை, அந்த வார்த்தை ரேமா என்று சொன்னால், அந்த வார்த்தை எழுதப்பட்டதிலிருந்து உங்களோடு தேவன் பேசுகிறாரே அது ரேமா. எழுதி வைக்கப்பட்டது லோகோஸ், அதிலிருந்து பர்சனலா உங்க லைஃபுக்கு டச் பண்ணி கர்த்தர் பேசுறாரு பாருங்க, அது ரேமா. இன்னைக்கு நம்ம சொல்றோம் கர்த்தரை கூட பேசினார். இன்னைக்கு காலையில ஒரு தம்பி சர்வீஸ் முடிச்சுட்டே வந்து அழுதாப்ல, கண்ணீரோட சந்தோஷம் அழுக. ஏன்னா நேத்து அவர் சொன்னாரு, நேத்து அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த பார்ட்னர்ஸ் கூட நேத்து கொஞ்சம் சில சலசலப்பா இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கோபம் வந்துட்டு இருக்குது. அப்போ உடனே அதை வந்து சரின்ட்டு காலையில வந்து திடீர்னு அவரை உணர்த்தப்பட்டு போன் பண்ணி, சாரி நான் நேற்று இப்படி பேசுறது சாரி அப்படின்னு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் இங்க வந்தோடனே சொல்ல, நீங்க நான் மெசேஜ் கேட்ட உடனே எவ்வளவு முக்கியமான காரியத்தை கர்த்தர் என்னை உணர்த்துறான்னு புரிஞ்சுது. நம்ம வந்து ஒரு காரியம், ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு காரியம் எதுவும் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும். உடனே மன்னிப்பு கேட்டு சமாதானம் நல்மனம் பொருந்தணும்ன்றது இங்க வந்து இந்த செய்தியை நீங்க கேட்கும் போது என் உள்ளத்தை உடைச்சது. நாங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தோம், ஆனா கர்த்தர் உடனே அதை உணர்த்தி எங்களை சமாதானம் மாறதுக்கு, மன்னிப்பு கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாகி நாங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் மாறதுக்கு உதவி செஞ்சார். அப்போ சமாதானமாக இருங்கள்னு பைபிள் இருக்குது, கசப்பு வைக்க வேணாம் பைபிள் இருக்குது, எழுதப்பட்டது லோகோஸ். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பர்சனல் நம்மளோட உள்ளத்துல பேசி அதை நம்மளை செய்ய வைக்கிறது பாருங்க, அதுதான் ரேமா. இப்ப நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டே இருப்பீங்க, உங்க லைஃப்ல ஒரு குழப்பத்தோடு வந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு தேவையோடு வந்திருப்பீங்க, ஒரு என்ன டிசிஷன் எடுக்க முடியாம வந்திருப்பீங்க. ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது திடீர்னு கர்த்தர் கொடுக்க டக்குன்னு ஒரு காரியத்தை பேசுவார், இதை செய், இதை விட்டு வேண்டாம் சொல்லுவார், அதுதான் ரேமா. இன்றைக்கு இந்த அபிஷேகம் யார் மேல இருக்குதோ அவர்களுக்கு தான் இந்த ரேமா புரியும். அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு பைபிள் லோகோஸ் தான். ஆனால் யார் மேல அபிஷேகம் இறங்கி வருகிறதோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய சத்தத்தை பிரத்யேகமாய் வெளிப்படுத்துவார். தேவன் நடத்துதல் நமக்கு கிடைக்கும், புரியுதா? இந்த பைபிள்ல வந்து ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தோடு இருந்து நம்ம படிக்கும் பொழுது தேவன் நடத்துதலை நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரு சாதாரணமான ஒரு புத்தகமாகத்தான் அது தெரியுமே தவிர மற்றபடி அது நமக்கு அது பயன் கொடுக்கவே கொடுக்காது. இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன், சகோதரர் ஒருமித்து வாசம் படும் பொழுது தேவன் எப்படி செயல்படுகிறார், ஆவியானவர் எப்படி தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார் என்பதை வேதத்துல பாருங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:1 வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள
சபையிலே
பர்னபாவும்
நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட
வளர்க்கப்பட்ட
மனாயினும்
சவுலும்
தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து
உபவாசித்துக்
கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் பவுலையும்
பர்னபாவையும் சவுலையும்
நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று
பரிசுத்த ஆவியானவர்
திருவுளம் பற்றினார்.
பாருங்க இந்த இடத்துல இந்த பவுலும் பர்னபாவும் சபையிலே போதகர்களா இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க. இந்த பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, காலத்துக்கு காலம் கர்த்தர் வந்து அவனை ஊழியத்தில் அடுத்த காரியத்தை செஞ்சுட்டே இருப்பார். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே சுவிசேஷ வேலையை செய்தார். தாமதம் பண்ணாமல் நான் சுவிசேஷ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிச்சேன், எவாஞ்சலிஸ்டா இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்த உடனே இப்போ இங்க அந்தியோக்கியா என்ற சபை ஸ்தாபிக்கப்பட்டு, அந்தியோக்கியா என்ற பட்டணத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இப்ப பவுல் வந்து பாஸ்டர் ஆயிட்டாரங்க, பர்னபாவும் பாஸ்டரா இருக்காரு. இப்ப ஒரு நாள் இந்த சபையில ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. எதுக்கு வர்ஷிப் பண்றதுக்குனே ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் வர்ஷிப், ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல, ஃபாஸ்டிங் வர்ஷிப். உபவாசம் பண்ணி ஆராதனை பண்றாங்க. அப்படி ஆராதனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். ரேமா, அவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்க சபையில போதகரா இருந்தது போதும், இனி புறப்பட்டு மிஷினரியா போங்க. அப்ப மிஷினரியா போங்க. அப்ப தேவ திட்டம் பாருங்க வெளிப்படுது. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு பேசணும். ஆவியானவர் நம்ம மேல பிளசண்டா இருக்கணும், நம்ம மேல அவர் வந்து பிரியமா இருக்கணும், அப்பதான் நம்மளோட பேசுவார். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல நம்ம ரொம்ப பிரியமா இருந்தா அவங்களோட நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பேசுவோம். ஒருத்தர் மேல நம்ம வந்து ரொம்ப பிரியமா இல்லைன்னா ஏதோ அவசியத்துக்கு மட்டும் பேசுவோம். இல்ல நேச்சுரல் தான், ரொம்ப பிரியமா இருந்தா நம்ம அடிக்கடி பேசுவோம், என்ன விஷயம் ரொம்ப சாதாரணமா ஷேர் பண்ணுவோம். ஆனா ரொம்ப பிரியமா இல்லைன்னா அவசியத்துக்கு காரியத்துக்கு மட்டும் இது இது அவ்வளவுதான், முடிச்சுக்குவோம். இதேதான் ஆவிக்குரிய காரியத்திலும். நம்ம வாழ்க்கை, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அடிக்கடி பேசுவார், அடிக்கடி பேசுவார், நிறைய பேசுவார். நீங்க மோசேயோட லைஃப் எல்லாம் பாருங்க, கர்த்தர் சகஜமா பேசிட்டே இருப்பார், சாதாரணமா பேசிட்டே இருப்பார். சாமுவேலோட லைஃப பாருங்க, சின்ன வயசுல இருந்து கர்த்தர் ரொம்ப கேஷுவலா பேசிட்டே இருப்பார். அன்றைக்கு இருந்த ஆசாரியன் ஏலி, அவன்கிட்ட கர்த்தர் பேசல, ஆனா சின்னவன் சாமுவேல், அவன் இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருந்துச்சு. அவங்ககிட்ட வந்து சின்ன பையன்கிட்ட வந்து பேசுறாரு ஆண்டவர். பெரிய ஆசாரியம் இருக்கிற அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, சின்ன பையன்கிட்ட வந்து பேசுறாரு. சின்ன பையன் வந்து பெரிய காரியத்தை பேசுறாரு, ஏலி குடும்பத்தை பத்தி, அவன் நடக்கிற எல்லா நியாயத்தை பத்தி சின்ன பையன் வந்து பேசுறாரு. சாமுவேலோட லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் லைஃப்ல கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணான் நல்ல வாழ்க்கை. சின்ன வயசுல இந்த அனுபவம், இப்ப அவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான், பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டான், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவன் ஆயிட்டான், சவுல அபிஷேகம் பண்ணான், சவுல் பின்வாங்கி போனான். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 11 வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேல் கிட்ட வந்து பேசுவார், நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, அவன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். எப்படி இருந்து பாருங்க, அவன் சின்ன பையனா இருக்கும்போது எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டானோ, வளர்ந்த தீர்க்கதரிசி ஆன பிறகும் அவன் கர்த்தருடைய வார்த்தை அந்த ஸ்டேஜ்ல என்ன செய்யணும் கேட்டுட்டே இருக்கிறான். இது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் கர்த்தருடைய சத்தத்தை எவ்வளவு பேர் கேட்டவர்கள், இன்னைக்கு கேட்க முடியாத நிலைமைக்குள் தள்ளப்பட்டுட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆரம்பத்தில் அந்த தாகத்தோடு இருக்கிறாங்க, கர்த்தர் நிறைய பேசுறாரு, ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் ரொம்ப வளர்ந்துட்டு வந்தாங்க, ரொம்ப எல்லாம் தெரியும், தனக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை, அப்படி ரொம்ப தானாக எல்லா காரியத்தையும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சார்ந்து கொண்டதை விட்டுறாங்க. அவங்க பெரிய ஆள் ஆயிட்டு நினைக்கும் போது எல்லாரும் மேலும் கோபம், கசப்பு, ஒரு அராஜகமான ஒரு இருதயம் வருது. அப்படி வரும்போது கர்த்தர் அவங்களோட பேச முடியறது இல்லை. ஒரு மதிகேடு, ஒரு பெருமை, ஒரு ஆணவம், அதெல்லாம் வரும்பொழுது கர்த்தர் பேச நிறுத்திடுறாரு. சின்ன பசங்களோட பேசுறாரு, பேசுறத நிறுத்திடுறாரு. இதான் நடக்குது இன்னைக்கு. அப்ப சாமுவேலுடைய லைஃப் எனக்கு கோபம் பிடிக்கணும், அவன் சின்ன பையனா இருக்கும்போது கர்த்தர் பேசினாரு, இப்ப அவன் சவுலன் அபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்கிறான், அப்படி பெரிய ஆள் ஆயிட்டான், அப்பவும் கூட கர்த்தர் அவங்களோட வந்து சவுல குறித்து அவங்கள்ட்ட பேசுறாரு. ஒன்னு சொல்றேன், நம்ம லைஃப்ல நம்ம சாகர வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட பேசுற அனுபவம் நமக்கு இருக்கணும், பேசணும், கர்த்தர் பேசணும். அதுதான் ஆவிக்குரிய லைஃப், லைவா இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நம்மளோட பேசுறத நிறுத்திட்டார்னா அவனுக்கு ஐயோ, அவன் கண்டிப்பா டிராக் மாறிடுவான். ஒருத்தனோட நான் இது உங்களுக்கு பெரிய ரகசியம், இப்ப நான் சொல்றேன், இது நான் நினைச்சதே வரல, இப்போ என் உள்ளத்துல சொல்றத 100% ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் ஒருவனோடு பேசுகிறதை நிறுத்தி விட்டாரானால் அவனுக்கு ஐயோ, அவன் முடிஞ்சு சாப்டர். கர்த்தர் மட்டும் ஒருத்தனோட பேச நிறுத்திட்டார்னா சாப்டர் க்ளோஸ், கேரண்டி அவன் க்ளோஸ் ஆவன். ஏன் கேரண்டியா க்ளோஸ் சொல்றேன்னா, இந்த நேரத்தில் உள்ளத்துல ஆவியா ரொம்ப பாரப்படுத்துறது நான் சொல்றேன். அவர் பேசுறதை எப்ப நிறுத்துவார்னு இன்னொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறான். எப்ப ஆண்டவர் அவனோட பேசுறத நிறுத்த அவன் பார்த்துட்டே இருப்பான். பிசாஸ் டக்குன்னு அவன் பேச ஆரம்பிச்சிருவான். இதுவரைக்கும் நான் என்னைக்குமே நினைச்சதில்ல, இங்க நான் சொல்றேன். கர்த்தர் எப்ப பேசுறத நிறுத்துவார்னு பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் நிறுத்தின உடனே அவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். இவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் தான் பேசுறாரு நினைச்சிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா ரூட் வேற இடத்துல போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேசுறான்னு வேற இடத்துல போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பேசுறதை நிறுத்திட்டோம், அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ஆவிக்குரிய சென்சிட்டிவிட்டி போயிட்ட பிறகு எங்களுக்கு சத்தம் வருதுன்னு தெரியாது. எல்லாமே கர்த்தர் சொல்றது மாதிரிதான் தெரியும். இதை கர்த்தர் சொன்னார், இதை சொன்னார், அதை சொன்னார், இந்த திட்டத்தை சொன்னார், அதை சொன்னார், எல்லாமே கர்த்தர் சொன்ன மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த திட்டம் எல்லாம் வேற ரூட்ல போயிட்டு இருக்கும். இதான் நடக்குது இன்னைக்கு. கர்த்தர் பேசுறதை நிறுத்தும் போது பிசாசு பேச ஆரம்பிக்கிறான். அவர்கள் எடுக்கிற திட்டம், அவர்கள் எடுக்கிற முயற்சி, அவங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தப்பான ரூட்ல போகும். இதை நிறைய லைஃப்ல நடக்குது. நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மளோட பேசுறதை மட்டும் நிக்க கூடாது. நம்ம லைஃப்ல சாகர வரைக்கும் அல்லது பரலோகம் போற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுறதை மட்டும் நிக்க கூடாது. அது இல்லைன்னா நம்ம தொலைஞ்சோம். புரியுதுனா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏதோ நம்ம வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், உட்காந்தோம், போனோம், மெசேஜ் கேட்டோம், போனோம் இருக்க கூடாது. இன்னைக்கு வந்த இங்க மெசேஜ் கேட்டீங்க, என் கூட கர்த்தர் பேசினார், ஒரு நிமிஷம் என் கூட பேசினாரா தெரியணும் நமக்கு. பைபிள் எடுத்து ரெண்டு சாப்டர் படிச்சோம், என் கூட கர்த்தர் கொஞ்சம் பேசினார், கொஞ்சம் நமக்கு தெரியணும். இன்னைக்கு நான் அரை மணி நேரம் நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஜெபிக்கும் பொழுது என் கூட கர்த்தர் பேசினார் நமக்கு தெரியணும், தெரியணும், தெரியணும். அவர் பேசுறதை மட்டும் நிறுத்திடவே கூடாது, பேசிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம பேசினாதான் நம்ம ஒவ்வொரு நாள்லயும் நம்ம நடக்க முடியும். இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துல இவங்களை வந்து ஊழியத்துக்காக பிரித்தெடுங்கள் நேரம், எதுக்கு? மிஷினரி ஊழியத்துக்காக பிரித்தெடுங்கள் நேரம். 16 அதிகாரத்துக்கு வாங்க, அங்க பாருங்க, இவங்களோட கூட கர்த்தர் திருப்பி பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. 5 வாசிக்க.
அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின,
நாளுக்கு நாள் பெருகின.
அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது,
அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது,
ஆசியாவிலே,
ஆசியாவிலே
வசனத்தை சொல்லாதபடிக்கு,
வசனத்தை சொல்லாதபடிக்கு
பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு,
பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு
மீசியா தேசம் மட்டும் வந்து,
மீசியா தேசம் மட்டும் வந்து
பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ,
ஆவியானவரோ
அவர்களை போக ஒட்டாதிருந்தார்,
அவர்களை போக ஒட்டாதிருந்தார்.
அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று,
மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று,
நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது.
ஆமா, என்ன நடத்துதல் பாருங்க. இப்போ பவுல் வந்து ஒரு நல்ல தேவ மனுஷன், கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன். அவன் எத்தனை தப்பு செய்யறதுக்கு அவனுடைய மைண்ட் போது பாருங்க. பவுல் வந்து ஒரு மனுஷனுடைய ஞானத்துல போகும்போது எத்தனை தப்பு நடக்கிறதுக்கு இருந்துச்சு, அதை ஆவியர் எப்படி கரெக்ட் பண்றாரு பாருங்க. இந்த பவுலுடைய உள்ளத்துல இங்க இடத்துல பாத்தீங்கன்னா, பவுலும் சீலாம இருக்கிறாங்க. இவங்களுடைய உள்ளத்துல ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, ஆசியாவிலே, ஏசியால வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இது அவங்க எண்ணமெல்லாம் நல்ல எண்ணம் தான். ஆனா ஆசியாவில வசனத்தை சொல்லாதபடிக்கு அவர் பரிசுத்தாவி என்ன செஞ்சாரு, நிறுத்தினார். ஆசியாவில போய் சொல்லாதீங்க, வேண்டாம். சரி, இங்கதான் தடை பண்ணிட்டாரு. உடனே அடுத்த பிளான் போடுறாங்க பாருங்க, மீசியா தேசம் மட்டும், ஆசியா இல்லன்னா மீசியா எப்படி இருக்கு, ஒரு ஆசியா இல்லனா ஒரு மீசியாவுக்கு போலாம், அடுத்த மீசியாவுக்கு போயிட்டாங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணாங்களாம். ஆவியானவர் அவர்களை அங்கேயும் போகாம தடுத்துட்டாராம். நீ ஆசியாவுக்கு போவானா மீசியாவுக்கு போவானா, உனக்கு நான் வேற ஒண்ணு வச்சிருக்கிறேன். நீ மக்கதோனியா போகணும், மேசிடோனியா. இப்ப சொல்ல நீ மேசிடோனியாவுக்கு போகணும். அன்னைக்கு ராத்திரி பவுல் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஆவியானவர் அவனுக்கு ஒரு மனுஷனை காட்டுறாரு. அவன் பார்க்கும்போது மக்கதோனியா காரன், மேசிடோனியாவை சேர்ந்தவன் வந்து சொல்றான், எங்களுக்கு நீ உதவி செய்ய வர வேண்டும், சுவிசேஷம் எங்களுக்கு வேணும். உடனே புரிஞ்சுக்கிறான், உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போனார்கள். எப்படி பாருங்க, ஆவியான நடத்துறாரு பாருங்க. இவ பவுல் வந்து நல்ல மனுஷன், நல்ல நோக்கம், நல்ல ஆவிக்குரிய மனுஷன், நோக்கம் என்ன, நல்ல நோக்கம். ஆனா பாருங்க, தப்பான ஒரு ட்ராக்குக்கு போறதுக்கு அவருடைய மைண்ட் ஒர்க் பண்ணுது. நம்ம அப்படிதான் பண்ணுவோம், நம்ம தப்பு செய்யணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம நல்லவங்க தான், நல்ல நோக்கம் தான், நமக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் நம்ம தெரியாமல் அறியாமல் ராங் ட்ராக்ல நம்ம ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது, பவுலுக்கு நடந்துச்சு, நமக்கு நடக்கும். ஆனா நம்ம எடுக்கிற பல நேரத்தில் எடுக்கிற தவறான முடிவுகளை கர்த்தர்களோடு பேசுகிற அனுபவத்துக்குள் இருந்தாதான் அதுல இருந்து நீங்க கரெக்டாய் சரியான பாதைக்கு வர முடியும். இல்லைன்னா நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள் என்பது நமக்கே தெரியாது. பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கும், கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும், நம்ம அதுல ஸ்டெப் எடுத்து போயிட்டே இருப்போம். ஆனால் அது தேவ திட்டமா இருக்காது இல்லையா? பவுல் நினைச்சது போட ஆசியாக போயிருந்தாலும் தேவ திட்டம் கிடையாது, மீசியாக போயிருந்தாலும் தேவ திட்டம் கிடையாது. ஆனா அது ரெண்டே அவர் முயற்சி பண்ணார். ஆனால் கர்த்தரோ அவரை மேசிடோனியாக கூட்டிட்டு போனார். இதுதான் ஆவியானவர் நடத்துறது. அப்ப வசனம் வருது பாருங்க, தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த ராத்திரி வேளையில தேவனுடைய வார்த்தை வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இவர்கள் மேல் இருந்த அந்த அபிஷேகம், இவர்கள் மேல் இருந்த அந்த அபிஷேகத்துக்கு காரணம் என்ன? இவர்களுக்குள்ள அந்த ஒருமன ஆவி, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போதுதான் இதெல்லாம் நடக்குது. அது அபிஷேகம். அபிஷேகத்துக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்து சின்ன சின்ன லெவல்லையும் கைட் பண்ணிட்டு போறாரு. அப்ப இதே போல நம்ம லைஃப்ல நம்ம யோசிச்சு பாருங்க, எத்தனை தீர்மானம் பண்றோம், நினைக்கிறோம் இதை செய்யலாம், இந்த கடைக்கு போலாம், அந்த கடைக்கு போலாம், இதை பண்ணலாம், அதை போலாம், அங்க பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் எத்தனையோ காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம், தப்பா தீர்மானம் எடுக்கிறோம் இல்லையா? திடீர்னு நினைக்கிறோம் இந்த கடைக்கு போய் இந்த துணி வாங்கலாம் நினைக்கிறோம். நம்ம ஜபிக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்ல, இந்த வாரம் போறோம் வாங்கிட்டு வந்துடும். அப்புறம் வந்தோடதான் தெரியுது இதை விட அந்த கடையில பெட்டரா இருக்கு, நம்ம வந்தோட சொல்லுவாங்க, ஐயோ இது முதலே தெரியாம போச்சு, இந்த கடையில போய் அங்க வாங்கியிருக்கலாமே. இல்ல இது நீங்க கொஞ்ச நேரம் நம்ம ஜபம் பண்ணியிருந்தா கர்த்தர் கூட பேசிட்டு பாருங்க, வேண்டாம் நாளைக்கு போன்னு சொல்லுவார் இல்ல. அப்புறம் வேற நம்ம கிடைச்சது சின்ன சின்ன விஷயம் இல்லையா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம். இப்ப நம்ம லைஃப்ல இது போலதான், சின்ன 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 காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம், சடனா நாம எடுக்கிற தீர்மானங்கள், அது நமக்கு தப்புனே தெரியாது, அதாவது பெரிய பாதிப்பு வந்து நம்ம தெரியாது. ஆனா தேவ சித்தத்துக்கு மாற நம்ம சில விஷயங்கள் செஞ்சாரோ, இது எல்லாத்தையுமே ஆவியானவர் மாற்றுவார். அதற்கு யார் மேலேயும் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் வருத்தம் இருக்கக்கூடாது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண, எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும். அவங்களை ஒருத்தர் பிடிச்சிருக்குதா, அவங்க காரியெல்லாம் பிடிச்சிருக்குதா, ஆசீர்வதி ஜெபிங்க. பிடிக்கலையா, அவங்க நல்லா மாறணும்னு ஜெபம் பண்ணிடுங்க. அவங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு தெரியுதா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவங்க சரியா மாறணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரே தவிர, அவங்க மேல ஒரு கோபம், கசப்பு, வைராக்கியம் எரிச்சல வச்சோம்னா உண்மையிலேயே நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பாதிக்கப்படுவார். அவர் துக்கப்படுறாரு. ஆவியானவர் துக்கப்பட்டா நம்மளோட பேசுறது தடைபட்டு போகும். அவர் நம்மளோட பேசுறது தடைபட்டு போச்சுன்னா தேவ நடத்தல் தடைபட்டு போகும். மொத்தத்துல லாஸ் யாருன்னா நமக்கு தான் லாஸ். இதனாலதான் சொல்ற, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவருடைய பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கணும். இதுதான் அபிஷேகத்தை தங்க வைத்துக் கொள்கிற ஒரு அனுபவம். இதனால நம்மளதான் கர்த்தர் நடத்துவார், நமக்கு தான் ஆசீர்வாதம். இதுதான் கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம். அவருடைய தாடியின் வழியாய் சபையாகிய சரீரமாகிய நமக்குள் இறங்கி வருகிறது. அதனாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். இந்த அபிஷேகத்தை கூட்டுறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர, பெற்ற அபிஷேகத்தையே நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. நமக்குள்ள ஊற்றப்பட்ட அபிஷேகம் கூடணும், கூடணும். எந்த லெவலுக்கு கூடணும், கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அந்த லெவல் நமக்கு வர்ற வரைக்கும் கூட வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம், நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சு நம்மளை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. அது ஆரோனுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியின் வழியாய் அவனுடைய அங்கியை நனைக்கிறதான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதம் மேலும் பொழியும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமாய் நம்மை கொண்டு கர்த்தர் ஜீவன் உண்டாக்குகிறார். நம்ம போற இடத்துல எல்லாம் ஜீவன் உண்டாகும். நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் செத்த ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் செத்த ஆத்துமாக்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில கரை புரண்டு ஓடப்போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்றது உண்மை, 100% உண்மை. இன்றைக்கு வாசித்திருக்கிற அந்த 133வது சங்கீதம், இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ முறை வாசிருப்பீங்க, ஆனால் இது ஒரு பயங்கரமான ப்ராஃபட்டிக் சங்கீதம். இது பெரிய தீர்க்க தரிசனம், கடைசி நாட்களின் எழுப்புதலுக்காக உரைக்கப்பட்ட ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன சங்கீதம் இது. இது நம்ம சாதாரணமா என்னமோ ஆரோனுடைய தலை தாடி இல்ல 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 இல்ல, இது எல்லாமே ஒரு உன்னதமான அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கான வழியை காண்பிக்கிற ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் இது. இந்த தலை வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. அவர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் தாடியிலே வடிந்து அங்கியாகிய சரீரத்திற்குள் இறங்கி வருகிறது. அந்த சரீரம் தான் சபை, அந்த சபையில தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆகினால் கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் நமக்குள் இறங்கி வரப்போகிறது. அது தேவ பிள்ளைகளின் ஒருமனதனால். இன்னைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தை உண்மையை சொல்ல, என் லைஃப்ல நிறைய மாற்றங்களை காலையிலிருந்து கத்தர் செஞ்சிட்டு இருக்கிறார். என் லைஃப்ல மாற்றத்தை கத்தர் என்னை உணர்த்திட்டு இருக்கிறார், நிறைய விஷயங்களை உணர்த்திட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உண்மையா சொல்றேன், பெரிய லெவல் அனாயிட்டிக்குள்ள போறதற்கு ஒரு பெரிய வழிகாட்டி இந்த வசனம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. பின்மாறி காலத்தின் மழை சீக்கிரம் வரப்போது, அதில் நனையிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. பின்மாறி காலத்தின் மழை ரொம்ப சீக்கிரம் வரப்போது, அதுக்கு ரெடி ஆயிடுங்க, அதில் நனையிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆரம்பத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள் இன்னைக்கு கேட்க முடியாத நிலைமைக்குள் தள்ளப்பட்டு போயிட்டான். தேவ பிள்ளையே, கர்த்தர் பேசிட்டே இருக்கணும், அதுதான் உங்க வாழ்க்கை சரியா இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் பேசுறத நிறுத்திட்டார்னா ஐயோ அவனுக்கு ஐயோ, அவ்வளவுதான். சவுல் சொல்றான், கர்த்தரும் என்னோடு கூட மறு உத்தரவு அருளுகிறது இல்லைன்னா அது கொடுமை. சவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் சொன்னான், கர்த்தரும் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லைன்னா எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க. ஆண்டவரும் என்னை கைவிட்டாருன்ட்டான் கடைசியில், என்ன ஒரு பரிதாபம். அவன் தற்கொலை பண்ணி செத்து போகிறான். ஓ, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட எப்ப பேசுவார் தெரியுமா? அந்த அபிஷேகம், அந்த ஒரு மனதோடு இருக்கும் பொழுது, எர்மோன் பர்வதத்தின் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் பொழிகிற பனியை போல அது இருக்கும். அந்த பனி என்பது வேறு ஒன்றுமல்ல, தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சரியா இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்ம மேல இறங்கும். பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும் சொன்னார். கர்த்தருடைய வசனம் நம்ம மேல வந்து இறங்கணும், இறங்கிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். அவர் பேசுறதை எப்ப நிறுத்துவார்னு பிசாசு பார்த்துட்டு இருக்கிறான். அவர் நிறுத்திட்டார்னா அவன் பேச ஆரம்பிச்சிருவான். ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு அது தெரியல, நிறைய பேர் இதுல மாட்டிட்டாங்க. கர்த்தர் பேசுறாரு நினைச்சிட்டு அவங்க நினை நடக்கிறாங்க, இல்ல வேற ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், அது தெரியாமலே போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்றேன், கர்த்தர் பேசிட்டே இருக்கணும். சாமுவேல் சின்ன பையனா இருக்கும் போதும் பேசினாரு, வளர்ந்த பொழுதும் கர்த்தர் அவனோடு பேசினாரு. நம்ம கூட அப்படிதான் இருக்கணும், கர்த்தர் நம்மோட பேசிட்டே இருக்கணும். பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசினாரு, அவன் ஆசியாக்கு போலாம் நினைக்கிறான், இல்ல வேண்டாம். மீசியாக்கு போகணும்னு நினைக்கிறான், இல்ல அதுவும் வேண்டாம். நீ மக்கதோனியாவுக்கு போ. எவ்வளவு அழகா பேசுறாரு ஆண்டவர் பேசுறாரு, எவ்வளவு நேர்த்தியாய் தேவ திட்டத்தில் அவன் வாழ்க்கை போச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் அழகா தேவ சித்தத்துக்குள்ளேயே அவன் வாழ்க்கை போய் முடிஞ்சது. காரணம், கர்த்தர் பேசிட்டே இருந்தார். சின்ன சின்ன விஷயத்திலும் கர்த்தர் பேசினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தர் உங்களோடு பேசுவார், சின்ன சின்ன காரியத்துல எல்லாத்திலையும் கர்த்தர் பேசுவார். இது இப்ப வேண்டாம், அது அப்புறம், இது இங்க செய்ய, அதை இங்க செய்ய வேண்டாம், இது இப்ப பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், எல்லாம் பேசுவார். சின்ன சின்ன விஷயத்திலே கர்த்தர் கூட கைட் பண்ணுவார், கைட் பண்ணுவார், கைட் பண்ணுவார். அதுதான் ஆண்டவர். ஸ்தோத்திரம் அப்பா. தேவரே, இந்த மாலை நேரத்திலும் பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்கினது போல உங்களுடைய வசனத்தை எங்களுக்குள் இறங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய அபிஷேகத்திற்குள் இருந்து ஆவியானவர் எங்களுக்கு நீங்க பேசினதற்காக சோதனம் தகப்பனே. இந்த நேரத்தில் மட்டுமல்லப்பா, எங்க கூட நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசுங்க, பேசுங்க. குறிப்பா நாங்க ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கும் பொழுது உடனே பேசுங்க. நாங்க தப்பான ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது உடனே பேசுங்க. பேசி எங்களை தடுத்துருங்கப்பா. நாங்க சரியானதை எதை செய்யணும்னு எங்களுக்கு நீங்க பேசுங்க. பேசி எங்களை நடத்துங்க அப்பா. நீங்க பேசுங்க, பேசுங்க, நீங்க மாத்திரம் பேசுங்க. நீங்க மட்டும் எங்களோடு பேசுறத ஒருபோது நிறுத்திடாதீங்கப்பா. ஒருபோது எங்களோடு பேசுறத நிறுத்திடாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நாங்க ஒருபோதும் போயிடக்கூடாது அப்பா. கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க, கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.